சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 43 தொடுவானம் புகை மண்டலம். அந்த மூடுவண்டி நகர ஆரம்பித்ததும் மற்றும் பல மூடுவண்டிகளும் அதை தொடருவதை சக்கரங்கள் உருளும் சப்தத்தாலேயே அறிந்த படைத்தலைவன் தங்களைப் போலவே இன்னும் பலர் அபகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார். தவிர வண்டிகள் வடநாட்டு பெரும் காளைகளால் இழுக்கப்படுவதையும் மலைகளின் சரிவு பாதையில் பயணம் செய்வதையும் ஊகித்துக் கொண்ட படைத்தலைவன் கற்கள் அடிக்கடி தான் இருந்த சக்கரங்களை தூக்கி போட்டதன்றி வண்டியும் ஒருபுறமாக சாய்ந்து சென்றதால் மிக அபாயமான பாதையில் பிரயாணம் நடக்கிறது என்பதை அறிந்தது அல்லாமல் தனக்கும் ஹிப்பாலசிற்கும் தங்களுடன் பிடிபட்டிருக்கும் மற்றவர்களுக்கும் பிரயாண முடிவில் ஏற்படவிருக்கும் கதியை பற்றியும் சந்தேகமின்றி புரிந்து கொண்டார். இறுதி கதி அடிமை வாழ்வு என்றாலும் அதற்கும் தனக்கும் இடையே குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு மேல் இருக்கிறது என்ற காரணத்தால் மனச்சாந்தியில் தைரியமும் கலந்து உறவாட விழித்துக் கொண்டே பயணம் செய்தார். அந்த சாந்தியாலும் தைரியத்தாலும் பக்கத்தில் கிடந்த ஹிப்பாலசின் உடலை ஒருமுறை தடவி கொடுத்தார். மூக்கிலும் விரலை வைத்து பார்த்தார். ஹிப்பாலசின் மூச்சு ஒரே சீராக வந்து கொண்டிருந்தாலும் அவன் அப்பொழுது மயக்கத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்ட படை தலைவன் தன் ஈர உடையின் ஒரு பகுதியை கிழித்து அவன் கண்களில் ஜலத்தை பிழிந்ததன்றி கண்களை துணியாலும் துடைக்கவும் செய்தான். இந்த உபசரணைகளின் காரணமாக சற்று சுரணை வரப்பெற்ற ஹிப்பாலஸ் இருமுறை முனகினான். சற்று அசைந்தான். பிறகு மெல்ல மெல்ல கண்களை விழித்து திரும்பினான். அதற்குள் படைத்தலைவனின் கண் எரிச்சலும் சற்று குறையவே அவனும் கண்களை திறக்க இருவர் கண்களும் பேராவலோடு சந்தித்தன. அவர்கள் கண் விழித்து ஒருவரை ஒருவர் நோக்கிய போது பொழுது புலர்ந்து வெயிலும் நன்றாக ஏறியிருந்தது. நேரத்தை கவனித்த படைத்தலைவன் தானும் ஹிப்பாலஸும் நள்ளிரவு தாண்டி சிறிது நேரத்திற்கு எல்லாம் நெல்சிந்தாவின் கரையில் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இருளில் ஆழ்பிடிக்க உலாவும் அடிமை வர்த்தகன் தங்களை இரவோடு இரவாக மலைக்காட்டுக்குள் கொன்று சென்றிருக்க வேண்டும் என்றும் ஊகித்துக் கொண்டார். தவிர அடிமையாக மனிதர்களை தமிழகத்தில் விற்பது அபாயமாகையால் தன்னை வாங்கிய வர்த்தகன் விற்ற வர்த்தகனை அனுப்பிவிட்டு வெகு வேகமாக வடக்கு நோக்கி செல்கின்றான் என்பதையும் புரிந்து கொண்டார். படைத்தலைவனுக்கு தெளிவான விஷயங்கள் ஹிப்பாலசுக்கும் தெளிவாக இருக்க வேண்டும். விழித்து அவன் கண்களில் அந்த தெளிவை கண்டான் படைத்தலைவன். ஹிப்பாலஸ் தன் பெரும் கண்களால் பக்கத்தில் இருந்த படைத்தலைவனை ஒருமுறை பார்த்துவிட்டு வருத்தம் கலந்த புன்முறுவல் ஒன்றை தன் இதழ்களில் தவழவிட்டான். அந்த புன்முறுவலை கவனித்த படைத்தலைவன் கேட்டான்,
வருத்தம் எதற்கு ஹிப்பாலஸ் என்று. நமக்கு நேர்ந்த கதிக்கு என்று ஹிப்பாலஸ் பதில் சொன்னான்.
விதி விதித்த வழி ஹிப்பாலஸ், அதற்கு வருந்துவானேன் என்று கேட்டான் படைத்தலைவன் மீண்டும்.
உங்களுக்கும் விதியின் நம்பிக்கை வந்துவிட்டதா?
ஆச்சரியத்தோடு ஒழித்தது ஹிப்பாலஸின் கேள்வி. அனுபவம் அந்த நம்பிக்கையை தான் வலியுறுத்துகிறது என்றான் படைத்தலைவன். படைத்தலைவன் பதிலை கேட்ட ஹிப்பாலஸ் மெல்ல வருத்தத்தோடு நகைத்தான்.
பிரபு, எனக்கு விதியில் நம்பிக்கை போய்விட்டது என்று.
ஏனி பாலஸ், படைத்தலைவன் கேள்வி வியப்பு நிரம்பிய குரலில் வெளிவந்தது.
கடந்த நிகழ்ச்சிகளை எண்ணி பாருங்கள்
படைத்தலைவரே. தங்கள் உதவியால் தமிழ்நாட்டில் மணிமகுடம் சூடப்போவதாக ராணி அடிக்கடி சொல்லியிருக்கிறாள்.
அதை அவள் சொல்லவில்லை, கிரேக்க குருமார்கள் சொன்னார்கள்.
அப்படித்தான் ராணி கூறினாள்.
கூறியது மட்டுமல்ல, வீதி அப்படி வகுத்திருப்பதாக திடமாகவும் நம்பினாள்.
இருக்கட்டுமே, அதனால் என்ன?
அதனால் என்னவா? மணிமுடி சூட உதவ வேண்டிய நீங்கள் அடிமைத்தாளை சூட போகின்றீர்களே.
தவறில்லை இப்பாலஸ், நான் அங்கிருந்தால் ராணியை மணிமுடி சூட விட மாட்டேன். ஆகவே விதி என்னை இங்கு கொண்டு வந்து விட்டது. முட்டுக்கட்டையாக இருப்பவன் விலகுவதும் ஒரு வகையில் அவன் செய்யும் உதவிதானே. ஆகவே விதி விதித்தது சரிதான். விதியை நம்பும் ஹிப்பாலஸ், நானே நம்புகின்றேனே என்ற படைத்தலைவனின் பதிலை கேட்டு சற்று பெரிதாக நகைத்தான் ஹிப்பாலஸ். அத்தனை உற்சாகத்துக்கு தயாராக இல்லாத படைத்தலைவன், ஹிப்பாலஸ் நகைப்பதற்கு இது நேரமல்ல, இந்த வண்டிகள் எங்கு போகின்றன தெரியுமா என்றான்.
நன்றாக தெரியும் என்றான் ஹிப்பாலஸ்.
எங்கு செல்கின்றன?
சகயாத்திரி மலைக்காடுகள் வழியாக ஏகிடி தீவை நோக்கி செல்கின்றன.
அப்படியா?
ஆம் படைத்தலைவரே, அங்கு சென்ற பிறகு நமது விதி நிர்ணயிக்கப்படும்.
ஹிப்பாலஸ் அத்தனை திட்டமாக சொல்லியதில் எந்தவித வியப்பும் ஏற்படவில்லை படைத்தலைவனுக்கு. யவன நாட்டில் இருந்து தமிழகம் வந்த ஹிப்பாலஸ் கடல் பயண விவரங்கள் முழுவதையும் அறிவான் என்பதை படைத்தலைவன் உணர்ந்து இருந்ததால் மேற்கொண்டு சம்பாஷிக்காமல் மௌனமாக இருந்து விட்டான். வண்டிகள் வெகு வேகமாக பயணம் செய்து நடுப்பகல் சிறிது தாண்டியதும் ஓரிடத்தில் நின்றன. தலையில் முக்காடிட்டு உடல் முழுவதையும் நல்ல வெள்ளை துணியால் மூடிக்கொண்டிருந்த அடிமை வர்த்தகர்கள் வண்டியில் இருந்தவர்களை கீழே இறங்க சொல்லி அவர்களை கூட்டமாக நடுவில் உட்கார வைத்து சுற்றிலும் நீளமான தோர் சட்டைகளோடு நின்று கொண்டு ஆட்களை கொண்டு உணவளிக்க செய்தார்கள்.
அடிமைகளுக்கு வர்த்தகர்கள் அளித்த உணவு நல்ல உணவாகவே இருந்தது. ஆட்டு இறைச்சி குழம்பும் மீன் கறியும் அவற்றுடன் சேர்த்து கிளறப்பட்ட சோறும் நல்ல சுவையாக இருந்தன அடிமைகளுக்கு. பிரயாண அலுப்பு வருங்கால நிலை பற்றிய சோகத்தை அடித்து விட்டதால் விடுபட்டவர்கள் உணவை பறந்து கொண்டு தின்றார்கள். உணவளித்ததும் அடிமைகளுக்கு மாற்று உடைகளும் அளிக்கப்பட்டன. அரேபிய உடைகளில் அடிமைகள் அலங்கரிக்கப்பட்டதும் பயணம் மீண்டும் துவங்கியது. இப்படி 4 நாட்கள் பயணம் நடந்தது. பயண நாட்கள் பூராவும் உணவுக்கு குறைவே இல்லை. இளம் சொழியனுக்கு ராஜோபசாரம் நடந்தது. அவன் காயங்களுக்கு நல்ல மருந்து போடப்பட்டது. காயங்கள் கூட மெல்ல மெல்ல ஆறத் தொடங்கின. இத்தனை உபசாரத்துக்கு காரணமும் தெரிந்திருந்ததால் ஒரு நாள் வண்டியில் படுத்திருந்த இளம் சொழியன் பெரிதாக நகைத்தான். அந்த சிரிப்புக்கு காரணத்தை அறிய முயன்ற ஹிப்பாலஸ் கேட்டான்,
ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று.
ஒன்றுமில்லை ஹிப்பாலஸ், ஆட்டை நினைத்து நகைத்தேன் என்றான் படைத்தலைவன். ஹிப்பாலஸிற்கு ஏதும் விளங்காததால்,
ஆட்டையா என்று ஆச்சரியத்தோடு வினவினான்.
ஆமாம் ஹிப்பாலஸ், நமது தமிழகத்தில் கிராம தேவதை விழா பார்த்திருக்கின்றாய் அல்லவா?
ஆமாம்.
அதில் பலியாவது ஆடுதான்?
ஆமாம்.
அந்த பலியாட்டை பலி கொடுப்பவர்கள் நன்றாக உணவு ஊட்டி வளர்ப்பார்கள். மஞ்சள் நீரை அதன் கழுத்தில் கொட்டி அதற்கு மாலை சுட்டி அலங்கரிப்பார்கள். இத்தனையும்
பலி கொடுப்பதற்கு?
அதை போலத்தான் நானும். எனக்கு என்ன உபசாரங்கள் போஷாக்குகள் நடக்கின்றன பார். இத்தனையும் பலியாட்டிற்கு நடக்கும் உபசாரங்கள் இப்பாலஸ்? யவன நாட்டில் என்னை நல்ல விலைக்கு விற்கலாம். என் பழைய தேக நிலை திரும்பிவிட்டால் ரோம் அழகிகள் என்னை வாங்க போட்டி போடுவார்கள் இல்லையா? இதை சொல்லி மீண்டும் நகைத்தான் படைத்தலைவன். உணர்ச்சிகளின் கொந்தளிப்பால் பதில் சொல்லாமலே இருந்தான் இப்பாலஸ். ஆனால் படைத்தலைவன் விடாமல் பேச்சு கொடுத்தான்.
இப்பாலஸ்
பிரபோ, நீ எப்படி என்னை காப்பாற்றினாய்?
என்ன அப்படி கேட்கின்றீர்கள்? உங்களை கயிறு கட்டி அவர்கள் தள்ளியதும் கப்பலின் வேறொரு புறம் சென்று நானும் கடலில் குதித்து உங்களை நாடி வந்தேன்.
எவன வர்த்தகனுக்கு இது தெரியுமா?
இது ரகசியம் ஏதுமில்லை பிரபு, எல்லோர் முன்னிலையிலும் பகிரங்கமாகவே குதித்தேன்.
பெரும் அபாயம் அல்லவா இப்பாலஸ்?
இது உங்கள் உப்பை தின்று வளர்ந்த உடல் பிரபு. உங்களுக்கு ஆபத்தில் உதவாவிட்டால் இந்த உடல் எதற்கு?
ஹிப்பாலஸின் பதில் உறுதியுடன் வந்தது. இதை கேட்டதும் இளம் சொழியின் கரம் ஹிப்பாலஸின் கைவிரல்களை ஆர்வத்தோடு தடவி கொடுத்து, நன்றி கேட்ட டைபீரியஸ் பிறந்த யவன நாட்டில் இந்த மாதிரியும் ஒருவன் பிறந்திருக்கின்றான் என்று எண்ணி உளம் கடிந்த படைத்தலைவன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. சுமார் 1 வார காலம் சுற்று வழிகளில் காட்டு மறைவில் சென்ற வண்டிகள் மெல்ல ஏகிடி தீவுக்கு அருகில் வந்து சேர்ந்தன. வண்டிகளுக்கு பணம் கொடுத்து அத்தோடு திரும்பிவிட்ட அடிமை வர்த்தகர்கள் கடலில் இருந்த தங்கள் மரக்களத்திற்கு பிடிபட்டவர்களை கொண்டு சென்றார்கள். மரக்களமும் பாரதத்தின் கரையோரமாக 2 நாட்கள் பயணம் செய்தது. பிடிபட்டவர்கள் பல ஜாதி மக்கள், பல மொழிகளை பேசுபவர்கள். ஆகவே அவர்களிடமிருந்து ஹிப்பாலஸும் இளம் சழியனும் பிரிந்தே நின்றார்கள். அந்த அபிசீனிய மரக்களத்தில் யாருக்கும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. பூரண சுதந்திரம் இருந்தது. அளவு மீறிய அந்த சுதந்திரத்தை கண்ட இளம் சழியன் பெரிதும் வியந்து ஹிப்பாலஸை கேட்டான்,
இதென்ன நம்மை கேட்பாரே இல்லையே?
கேட்க அவசியமில்லை படைத்தலைவரே என்றான் ஹிப்பாலஸ்.
இருவரும் அந்த சமயத்தில் மரக்களத்தின் ஒரு பகுதியில் சாய்ந்து கொண்டு எங்கும் நீர்பரப்பே தெரிந்த கடலின் அகண்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஹிப்பாலஸின் பதிலை கேட்ட இளம் சழியன் ஏதும் புரியாமல் வினவினான்,
கேட்க அவசியமில்லையா என்று.
ஆம் படைத்தலைவரே.
ஏன்? ஹிப்பாலஸ் பதில் சொல்லவில்லை. அந்த மாலை வேளையில் மகோன்னதமாக இருந்த பகுதியை வெறித்து நோக்கினார். தூரத்தை கடலை தொட்டு தடவிய தொடுவான விந்தையையும் ஊன்றி பார்த்தார். பார்த்தவன் கையை அந்த பகுதியில் நீட்டி,
அதோ பாருங்கள் படைத்தலைவரே
என்று இளம் சழியனையும் நோக்கி கூறினார். ஹிப்பாலஸ் காட்டிய பகுதியை இளம் சழியன் கூர்ந்து நோக்கினார். தொடுவானத்தின் அருகே எழுந்து கொண்டிருந்தது மெல்லிய புகை மண்டலம்.
அது என்ன புகை மண்டலம் ஹிப்பாலஸ் என்று கேட்டான் இளம் சழியன்.
இளம் சழியனை நோக்கி திரும்பிய ஹிப்பாலஸின் முகத்தில் ஈ ஆடவில்லை.
பிரமோ, அது புகை மண்டலம் அல்ல, நம்மை சூழ வந்திருக்கும் பெரும் விஷ மண்டலம்
என்றான் குரலில் நடுக்கம் துணிக்க.
விஷ புகையா? மாலத்தானே மாழுவோம், போனால் போகிறோம், சாவுக்க பயப்படுகிறாய் என்றான் இளம் சழியன் குரலில் எந்த உணர்ச்சியும் இன்றி.
மாளமாட்டோம் படைத்தலைவரே, அந்த பாக்கியம் நமக்கில்லை. அதோ தெரிவது விதி செய்யும் மோசம், வாழ்வின் பேரு நாசம். தீந்தது நம் வாழ்வு, இனி துளிர்ப்பது நம் தாழ்வு
என்று அடியோடு மட உடைந்ததால் இடிந்து போய் குழறினான் ஹிப்பாலஸ். இளம் சழியனுக்கு எதுவும் புரியவில்லை. தூரத்தை கிளம்பிய புகை மண்டலம் மெல்ல மெல்ல விரிந்தது. அது விரிய விரிய ஹிப்பாலஸின் முகத்தில் தோன்றிய கிளியும் விரிந்தது. ஆனால் அந்த புகை மண்டலமோ இளம் சழியனையும் ஹிப்பாலஸையும் விழுங்க வரும் பெரும் நாகத்தை போல பெரிதாக வானத்தில் விரிந்து நன்றாக கருத்து அவர்களை நோக்கி நகரவும் தொடங்கியது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.